சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, கடந்த வாரம் ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்தில் தம் பணி என்னவாக இருந்தது, தாம் சந்தித்த சமூக தலைவர்கள் யார், அவரோடு தாம் பெற்ற சுவையான அனுபவங்களை உணர்வு பூர்வமாக வழங்கினார் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள். இவரின் நேர்காணலை தொடர்ந்து இந்த வாரமும் கேட்கலாம்.
தந்தை பெரியார் அவர்கள் பயணம் செய்யும்போது அவருடைய வேனில் நானும் பயணம் செய்வேன். புகைப்படம் எடுப்பதற்காக கூடவே செல்வேன். பல திருமணங்கள் அவர் தலைமையில் சீர்திருத்த திருமணங்கள் நடைபெறும். அப்பொழுது தன் கூட இரண்டு சிறு குழந்தைகளை அழைத்து வருவார். அவர் ஒரு காப்பகம் நடத்தினார் சிறு குழந்தைகளுக்காக. அதாவது குழந்தைகளே இல்லாத தந்தை பெரியார் அவர்கள் அனாதை குழந்தைகளை கோயில் வாசல்களிலும் பள்ளிக்கூட வாசல்களிலும் ஆஸ்பத்திரிகளும் விட்டு சென்ற 15 குழந்தைகளுக்கு மேல் அவர் தத்தெடுத்து அதுக்கு ஒரு காப்பகம் நடத்தி அந்த வளர்த்து வந்தார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய பெயரில் டெபாசிட் பணம் டெபாசிட் செய்து அவர்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு வழிகாண வேண்டும் என்பதற்காக அதற்காக ஒரு இதை நடத்தி வந்தார். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்படி இரண்டு குழந்தைகளை அவர் அழைத்து வந்தபோது ஒரு கல்யாண மேடையில் தந்தை பெரியார் அவர்களுக்கு எல்லாரும் மாலை போட்டபோது ஒரு குழந்தை வந்து அவரை பார்த்து ஏக்கமாக பார்த்தபோது தன் கழுத்தில் இருந்த மாலையை தன் இந்த குழந்தை தனக்கு மட்டும் போடாமல் போடுகிறார்களே என்று நினைத்துக் கொள்ளுமோ என்பதற்காக அந்த மாலையை அந்த குழந்தைக்கு போட்டால் அதை நான் படம் எடுத்தேன். அப்பொழுதுதான் நெகிழ்ந்து விட்டேன் அவருடைய மனிதாபிமானத்தைக் கண்டு. சரி, நான் திருச்சியில் சென்றிருந்த போது அவர் நாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. மருத்துவர் பார்த்து அதுக்கு 300 ரூபாய் பெருமான அந்த ரெட் ரேசஸ் போகும் ஒரு பிலிப்ஸ் லைட் வாங்கி போட வேண்டும் என்றார். உடனே 300 ரூபாய் எடுத்து கொடுத்தார். பெரியாரை கருமி என்கிறார்கள், ஒரு நாய்க்கு வந்து 300 ரூபாய்க்கு லைட் வாங்குகிறாரு என்று நான் நினைத்தேன். அதே மாலை என்று அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவர் 2 ரூபாய்க்கு மாம்பழம் ஒன்று வந்து வாங்கி வந்திருந்தார். இதை வாங்கி கொண்டு போகும் போதே உள்ளே சொன்னார்கள், அவர் விலைய சொல்லாத ஐயா கோபித்துக் கொள்வார்கள். மாம்பழம் விலைக்கும் வெறுக்க என்ன சம்பந்தம் என்று நானும் கூடவே போனேன். அந்த மாம்பழத்தை பார்த்து மாம்பழம் நல்லா இருக்கு என்ன விலை என்றார்கள். 2 ரூபாய் என்றால் ஒரு பழம். உடனே அந்த மாம்பழத்தை கொஞ்சம் வேகமாக வீசி அந்த மூளையில் போட்டு, எதுக்காக இவ்வளவு பணத்தை வீணாக கிடைக்கிருக்கீங்க, 2 ரூபாய்க்கு வாங்கி திங்களேனா அவனுக்கு பொறுக்காதா அப்படின்னு சொல்லி கோபித்துக் கொண்டார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று. ஏனென்றால் ஒரு நாய்க்கு 300 ரூபாய் செலவு செய்த ஒரு மனிதன் 2 ரூபாய்க்கு மாம்பழம் சாடுவதை ஏன் அப்படி கோபித்துக் கொள்கிறார் என்பது புரியாத நிலையிருந்த போது அவரும் நெருங்கி பழகியவர்கள் கேட்டபோது அவர் சொன்னார்கள், அவர் பெரியார் சிக்கனவாதியை தவிர கருமி கிடையாது. சிக்கனத்துக்கும் கனிமித்தனத்துக்கும் வேறுபாடு என்பது என்ன என்பதை அந்த நிகழ்ச்சி ஒன்றே எனக்கு எடுத்து காட்டியது. அது மட்டுமல்ல, அவரிடம் இன்னொரு கண்ணை நான் கண்டது என்றால், அவருடைய தோற்றமும் அதுவும் பொலிவும் பார்க்கும்போது ஒரு சிம்மத்தை போல இருந்தாலும் அவரிடம் இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கு பாருங்கள், அது ரொம்பவும் போற்றத்தக்க ஒன்று. எந்த நினைவுகளும் வைத்துக்கொண்டு அவர் நகைச்சுவை பேச்சுகளும் சிரிக்காமல் பேசும் பேச்சுகள் பலவரை மனதை கவர்ந்துவிடும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அவருடைய பிறந்த தினமான ஒரு தினத்தன்று திருச்சியில் அவரை பார்க்க ஒரு செல்வந்தர் வந்திருந்தார். உடனே வாசலில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன வெறும் கையை வீசிட்டு வரீங்க ஐயா பார்க்கறதுக்கு, கேக்கு வாங்கிட்டு வரலையா என்று அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இல்லை, நான் வந்து அவர் மாலைக்கு பதிலாக பணம் கொடுக்கறது வழக்கம், நான் பணம் கொடுத்துட்டேன், பணம் கொடுக்க வேணாம், நீங்க கேக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் மத்தியானம் ஒரு 3:30 மேல ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்தார். கேக் வாங்கிட்டு வந்ததும் கேக் பிரிச்சாங்க. எப்பவும் இந்த மேடைகளில் வந்து தனக்கு கிடைச்ச அதிகமான பொருட்களை ஏலம் விழுவது பெரியாருக்கு ஒரு பழக்கம். ஏன்னா அதிக விலைக்கு போனால் அதை வந்து தன்னுடைய ட்ரஸ்டியில் அந்த பணத்தை சேர்த்து விடுவார். இந்த கேக்கை பார்த்ததும், ஏப்பா நல்லா இருக்க கேக்கு, சாயந்தரம் மீட்டிங்ல ஏலம் விடலாமே. நாள் இல்லையா, அது வெட்டி சாப்பிட்றதுக்கெல்லாம் தான் என் கொண்டுட்டு வரது கேக்கு வெட்டுறேன். ஆமாம், பெரிய வெள்ளக்கார முறை தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர் வெட்ட ஆரம்பித்தார். முதல்ல கேக்கு வெட்டினதும் கேக் கொண்டுட்டு வந்தவர் கையை நின்றாரு கொடுத்தாரு. அப்புறம் அவர் மகன் நின்றாரு, அவர் இப்போ வேலைக்காரர் நிறுத்தினாரு. அப்புறம் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு அவர் தெலுங்குலையே மீறி தேசிக்கிண்டி அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கங்கனால வாங்கிட்டாரு. இந்த கேக்குகளை வெட்டிட்டே இருந்த பெரியார் கேக்கை அப்படியே கத்திய வச்சுட்டு அவரை பார்த்து சொன்னார், கேக் கொண்டுட்டு வந்தோம், என்ன ரெடியார கேக்கு கொண்டுட்டு வந்து திங்கிறது கூட ஆளுகளையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னாரு. எப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து அவரிடம் பார்க்கக்கூடிய ஒன்று, கேட்கக்கூடிய ஒன்று, அதில் நினைவாற்றம் உண்டு, அவர் வயதுக்கு ஏற்ற நினைவாற்றம் உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பொதுக்கூட்டத்தில் GT நாயுடு அவர்கள், அதிசய மனிதர் GT நாயுடு அவர்கள், அவருடைய வளர்ச்சி நிதிக்காக 1 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை அவர் ஏதோ பெரியாரை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குவதாக நினைத்து கூட்டத்தில் சில பேர் சலசலத்தென்று கத்தினார்கள். உடனே பெரியார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உட்காருங்கன்னு அமர்த்தி விட்டார். இதை நான் கருத்தில் கொண்டு அவரை தனியா இருக்கும்போது, ஐயா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை பற்றி என்ன என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி என்று ஒரு நிகழ்ச்சி சொன்னார். அந்த நிகழ்ச்சி இதுதான். தந்தை பெரியார் அவர்கள் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் ஜிடி நாயுடு அவர் வீட்டுக்கு செல்வாராம். அப்படி சென்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் பெரிய பரிசு வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிசை பெரியாரிடம் பாக்கெட்டில் தொங்கிட்டு இருந்ததை எடுத்திருக்கிறார். எடுத்து 500 ரூபாய் அதில் காசு இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டிருக்கார். யாரு ஜிடி நாயுடு எடுத்துக்கொண்டு பரிசை கொடுத்து விட்டார். சரி என்றே அவர் வாங்கி கொண்டார்கள். பேச்சுவாக்கில் அது கொடுக்கவில்லை வாங்கவில்லை போய்விட்டார்கள். திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப அவர் ஒரு முறை வந்தபோது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது பரிசை எடுத்திருக்கிறார். பெரியார் சொன்னாராம், ஐயா அந்த பரிசுல காலனா தான் இருக்கணும், உங்க பரிசில் காலனா இருந்தா நான் 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு ஜிடி நாயுடு சொல்ல, பரிசை எடுத்து பார்த்தா வெறும் காலனா தான் இருந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுடைய சாட்சியை வைத்துக் கொண்டு தந்தை பெரியார் அவர்கள், ஐயா பெரியவர் நீங்க சொன்னபடி 1000 ரூபாய் கொடுத்துருன்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கிட்டார். அப்புறம் சொன்னாராம், ஐயா நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்த ஞாபகம் வந்தது வாசல்ல வந்ததும், அதனால பாக்கி பணத்தெல்லாம் மலையில கட்டிட்டு வெறும் காலனா போட்டு நான் தான் கொண்டு வந்தேன்னாரா. அதுபடி ஒரு நகைச்சுவைக்கு உணர்வும் உள்ள ஒரு தந்தை பெரியார் அவர்களுடைய பழகும் வாய்ப்பு கிடைத்தது என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாகும். ஒரு முறை பெரியார் திரையில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு முன்னால் புகைப்படக்காரர் சுபாஷ் சுந்தரம் வந்திருக்கிறாரா என்று விசாரித்திருக்கிறார். நான் அன்று கொஞ்சம் தாமதமாக சென்றபோது உன்னை ஐயா அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள், உடனே போய் பார்க்க வேண்டும் என்றார்கள். சென்று போய் பார்த்தேன். அவர் ஒரு கவரில் இருந்து ஒரு புகைப்படம் எடுத்தார். அந்த புகைப்படத்தில் ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு காருக்கு முன்னால் நிற்பது போல் ஒரு படம் இருந்தது. இதை காண்பித்து திராவிடக் கழக தலைவர் வீரமணி அவர்கள் இருக்காரு, அவருடைய மைத்துனர் அங்கே லண்டனில் இருக்காரு, இந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் செய்து போவதாக விருப்பம் தெரிவித்து அந்த பொண்ணினுடைய பழசை எனக்கு அனுப்பியிருக்காரு, அதுதான் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு போட்டோகிராஃபரை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன் ஆனு சொல்லி கூப்பிட்டு காமிச்சாரு. காமிச்சிட்டு அதை மேடையில் பேசும்போது சொன்னாரு, நான் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எத்தனையோ திருமணம் நினைச்சு வச்சுக்கிறேன், உண்மையிலேயே கலப்பு திருமணம் என்பது இதுதான். நமது இனத்துக்குள்ளேயே தமிழ் இனத்துக்குள்ளேயே கலப்பு திருமணம் என்று சொல்லிக் கொள்வதை விட இப்படி ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் இன்னொரு நாட்டுக்காரர்களை செல்வதை தான் கலப்பு திருமணம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய கருத்தினை சொன்னார்கள். அவருடைய சிலை வைக்கும்போது ஒரு கருத்து சொன்னார். பெரியாருக்கென்று சிலை வைக்கப் போவதாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது சிலைக்கான படம் எடுப்பதற்கு நான் அனுமதிக்கப்பட்டு ஜெயராம் என்ற சிற்பி அதற்கான சிலை வடிவ அமைத்தார். திருச்சியில் காலை நிகழ்ச்சிகள் அண்ணாவும் மாலை நிகழ்ச்சிகள் காமராஜன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார்கள். பெரியார் அவர்கள் உடனே என்னை அழைத்துக் கொண்டு சிலை அருகில் ஒரு வேலை கொண்டு நிறுத்திவிட்டு, அந்த சிலையில வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு நம்மளை பார்க்க சொல்றாருங்கிறதுக்காக சொல்லாம கிட்ட போய் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதையும் படம் எடுத்து போட்டு பார்த்து எல்லாம் நல்லா இருக்கியான, ஏன்னா சிலையை படம் எடுக்கிறது மேலே படம் எடுத்தீங்க அந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சொன்னாரு. காந்தி ஒருத்தர் தான் இந்தியாவுடைய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியும் ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தலைவர். ஆனால் அந்த தலைவருடைய சிலையை இந்த எந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கம் ஒரே மாதிரியான சிலையை எங்கேயும் வைக்கவில்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியாக வைத்து அவர் காந்திக்கு அவமானப்படுத்துவதை போல ஏற்படுத்தி விட்டார்கள். என்னுடைய சிலையை வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்திலும் அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் இருக்கும்போதே சரி செய்ய வேண்டும் என்று சொன்னேன், அதற்காக தான் வைத்தேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு பிரகாரம் வந்தவர்கள் வேறு சிலை மாற்றினாலும் எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து உங்கள் சிலையை எங்கள் கட்சி சார்பில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டார். அதுக்காக ஜெமினி பிளேஓவர் பக்கத்தில் ஒரு சிலை வைக்க ஏற்பாடாச்சு. இப்பொழுதும் அந்த சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு யாரிடம் செய்வது என்று கேட்டபோது ஒரு பத்திரிகை நண்பர் வந்து சுபாஷ் சுந்தரத்தை கேளுங்க தெரியும் என்ற போது எம்ஜிஆர் அவர்கள் என்னை தான் அழைத்து அந்த பத்திரிகை நண்பரோடு சென்றேன். சென்று பார்த்தபோது சிலை வடித்தவரிடம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த சிலை வைப்பதற்கு காரணமாக இருந்ததற்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தந்தை பெரியாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி மிக அழகாக நகைச்சுவையாக விளக்கினீர்கள். கடைசியாக தந்தை பெரியாரின் சிலை வைப்பு நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய துணை இருந்திருக்கிறது என்பதை பற்றிய செய்திகளை நீங்கள் சொன்னீங்க. இந்த வாரம் எங்களுடைய இனி இதயங்களுக்கு பல செய்திகளை நீங்கள் வழங்கியதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் அடுத்த தலைவரோடு உங்களுடைய தொடர்புகள், உங்களுடைய நிகழ்ச்சிகள், அவரின் கருத்துக்கள் என்னென்ன என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. வணக்கம் ஐயா.
வணக்கம். பெரியார் ஒருவர்தான்.
இதுவரை ஒளிப்பட வித்தகர் திரு சுபா சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்துறையின் மூலம் சமூக நலத்திற்கு போராடிய மாபெரும் தலைவர்களோடு வாழ்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.